الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين. صدق الله العظيم. على وجه العالمين نهر الله عمر يونماهية ولا الله من ذلك يذكور إن خطبة التي على مبتدئين சலாத்தும் சலாமும் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், ஸஹாபாக்கள், தாபியூன்கள், தபஊ தாபியீன்கள் மற்றும் இறுதி நாள் வரையும் வர இருக்கின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைவேற்றர்களே, என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏறி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறு, என்னென்ன விடயங்களை வீட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார்களோ அப்படியான அனைத்து விடயங்களை வீட்டு ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் வசீகத்தும் செய்து கொள்கிறேன். நவீன உலகத்திலே வாழக்கூடிய நாம் வாழ்க்கையில் அவசரமாக முன்னேறிவிட வேண்டும் என்ற நோக்கிலே எங்களுடைய சம்பாத்தியங்களையும் எங்களுடைய வியாபாரங்களையும் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களையும் செய்து கொண்டு வருகிறோம். அந்த கொடுக்கல் வாங்கல், அந்த வியாபாரம் எல்லாம் இஸ்லாமிய ஷரியா சொன்ன முறைப்படி அதற்கு உள்ளால் அமைந்திருக்கிறதா, அல்லது இஸ்லாமிய ஷரியாவை விட்டு வெளியாக இருக்கிறதா என்று சிந்திக்காமல் யோசிக்காமல் வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் மட்டும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சரியாக கொண்ட முறைப்படி அதால் பராமை பேணாமல் நாம் எங்களுடைய வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலும் பெரும் ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதே போன்று நாளை கியாமத்துடைய நாளையிலும் மிக மோசமான பயங்கரமான தண்டனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. நேரான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்று உலகத்தில் ஒவ்வொரு வீட்டினுடைய வாயனையும் கட்டிக் கொண்டிருப்பது இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய கொடூரமான ஒரு பாவம். அந்த வட்டியிலே இஸ்லாத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பெண்களும் எல்லோருமாக அதில் ஒட்டுமொத்தமாக பீடிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கஷ்ட நேரம் வரும் போது தனது தேவைகளை அந்த நேரத்தினுடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்காகவே மனிதன் அந்த கொடூரமான பெரும்பாவத்திலே வட்டியிலே ஓய்விருக்கிறான். அல்லாஹ் இந்த உண்மத்திற்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் அந்த சமுதாயத்தினரையும் வட்டியை ஹராமாக ஆக்கியிருக்கிறார். மூத்த அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வளவு இந்த வட்டியை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறார். வரலாற்று புத்தகங்களை படிக்கும் போது தெரிய வருகிறது, அந்த பௌராத் வேதத்தை பின்பற்றக்கூடிய அந்த யூதர்கள் அவர்களுக்கு வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்போதுமே சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். தனக்கென்று அவர்கள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிக் கொண்டார்கள். ஒரு யூதன் இன்னும் ஒரு யூதனுடன்
ஒரு கோட்பாட்டை அதற்கென்றே உருவாக்கி கொண்டவர்கள் அந்த யூதர்கள். ஏதான அல்லாஹ்வு கண்டடியாரே, இதை போன்றுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சி அந்த இஞ்சி வேதத்திலும் அல்லாஹ் வட்டியை ஹராமாக ஆக்கியிருந்தார். யூதர்கள் எப்படியிலே சென்றார்களோ அதே வழியில் தான் அந்த கிறிஸ்தவர்களும் சென்று தனக்குத்தானே ஒரு கிறிஸ்தவனோடு வட்டியினுடைய கொடுக்கல் நாங்கள் செய்ய முடியாது என்றும், ஒரு கிறிஸ்தவன் அல்லாத மனிதனோடு வட்டியினுடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கோட்பாட்டை அமைத்துக் கொண்டார்கள் அந்த கிறிஸ்தவர்கள். அதற்கு அடுத்தபடியாக அரேபிய தீபகற்பத்திலே வாழ்ந்த அந்த குறைசியர்கள் அக்காலத்திலே மிகவும் ஒரு லாபகரமான வியாபாரமாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டார்கள் அந்த குறைசி கோத்திரத்தினர்கள். அந்த குறைசியர் இந்த வட்டியினுடைய தொழிலை வட்டியினுடைய கொடுக்கல் வாங்கலை ஒரு பெரும் லாபகரமான வியாபாரம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த குறைசியர்கள் இந்த வட்டியினுடைய கொடுக்கல் வாங்கலை எப்படியான கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கிறார்கள், ஒரு அவமதிப்பான கண்ணோட்டத்தில் தான் வட்டியினுடைய கொடுக்கல் வாங்கலை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த காபா ஷரீஃப் 4 தடவை இடித்து புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் காபா ஆலயம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. அந்த புனர் நிர்மாண பணிக்காக வேண்டி புனர் நிர்மாண பணிக்காக வேண்டி நிதிகள் தேவைப்பட்டது. அந்த நிதிகளை குறைசிகள் வசூலித்தார்கள், ஒன்று திரட்டினார்கள். அந்த குறைசிகளில் ஒருவர் இருந்தால் ஆவின் என்று சொல்லக்கூடியவர், அவர் அந்த மக்களிடத்திலே ஒரு அறிவிப்பு செய்கிறார். ஏ குறைசி வம்சமே, இந்த காபா ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்ய போகின்றோம், அதற்காக வேண்டி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வட்டி பணங்களை கொண்டு வர வேண்டாம். இன்னொருவருக்கு அநியாயம் செய்து, இன்னொருவருக்கு உபத்திரம் செய்து, அப்படியான சம்பாத்தியம் சம்பாதித்த பணங்களையும் கொண்டு வந்துவிட வேண்டாம். அதே போன்று விபச்சாரம் செய்து சம்பாதித்த அப்படியான பணங்களையும் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டாம், கொண்டு வர வேண்டாம் என்று அந்த மக்களுக்கு முன்னால் அறிவிப்பு செய்து விடுகிறார். வேறான் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அடுத்த கட்டமாக குர்ஆன் இந்த உலகத்துக்கு இறங்கி வட்டியுடைய முழு வாயல்களையும் சம்பூர்ணமாக அடைத்தது இந்த குர்ஆன் தான். நீங்கள் வட்டிக்காக வேண்டி பணம் கொடுத்திருந்தால் அந்த மூல பணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வட்டியாக வரக்கூடிய பணத்தை விட்டுவிடுங்கள், நீங்கள் முக்மீனாக இருந்தால் என்று குர்ஆனுடைய ஆயத்து எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. பதிவாகியிருக்கக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள், பின்னாலும் காலம் வரும், அக்காலத்திலே மனிதன் சம்பாதிப்பான், அந்த சம்பாத்தியம் ஹலாலான வழியிலிருந்து வருகிறதா ஹராமான வழியிலிருந்து வருகிறதா என்று கணக்கெடுக்க கூட மாட்டான். அப்படியான ஒரு காலம் வருவென்பதை 1400 வருடத்துக்கு முன்னாலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை சென்றாலும், எந்த வசாவில் சென்றாலும், எந்த மூளை முழுக்கில் சென்றாலும் வட்டி என்று தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டு வாயிலையும் கட்டிக் கொண்டிருக்கிறது. ஆண்களை மாத்திரமன்று பெண்களையும் இந்த வட்டி பிரித்துக் கொண்டிருக்கிறது. மேலாளர் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வட்டி ஏன் எடுக்கின்றோம் என்று தெரியாதவர்களாக சிறு சிறு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வரக்கூடிய நேரத்திலே நாம் இன்னொருவரிடத்தில் வட்டிக்காக வேண்டி, வட்டி கொடுக்கக்கூடிய வங்கிகளிலே வட்டிக்காக வேண்டி பணங்களை எடுத்து வருகிறோம். அந்த சிறு துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களே குறைவாக ஆகிவிட்டது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடவர்களும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் கொள்கையில் ஈடுபடாமல் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளாமல் வட்டியிலே ஈடுபட்டு அந்த ஹராத்தை கொண்டு எங்களுடைய தேவைகளை அடைத்துக் கொள்ள நினைக்கிறோம், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறோம். ஆனால் வல்ல அல்லாஹ் வட்டி எடுப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் கூட கேவலத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த வட்டியை அழித்து விடுகிறான், சதகா தான தர்மத்தை வளர்க்கிறான் என்பதாக குர்ஆன் கேள்விக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவனுக்கு வீடு கட்ட வேண்டும், உண்மையிலே அத்தியாவசிய தேவைதான். அத்தியாவசிய தேவைக்கு உள்ளான இருந்தால் பிறந்திரை கிடையாது. அதை விட மற்றவர்களை பார்த்து பார்த்து அவர்களை போன்று நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, தனது வீட்டை ஆடம்பரமாக கட்டுவதற்காக வேண்டி வங்கியிலே போய் வட்டிக்காக வேண்டி பணம் எடுத்து விடுகிறோம். திருமண வைபவங்கள் தனது மகனுடைய திருமணத்தை நடாத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லோரும் சாப்பாடு போட்டார்கள், நானும் அதே போன்ற பெருமளவில் சாப்பாடு போட வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சரியா வசதி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு திருமண வைபவங்களை வைக்குமாறு சொல்லித் தருகிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு தனது மகளுடைய திருமணத்தை ஆடம்பரமாக நான் ஆக்க வேண்டும், திருமணத்தை நான் அடுத்தவர்களோடு நானும் செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டிக்காக வேண்டி கடன் வாங்குகிறோம். நேரான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் சிலர் வட்டிக்காக கடன் கொடுக்கிறார்கள். கடனை எடுத்துவிட்டு அந்த கடனுக்காக வேண்டி ஏதோ ஒரு பொருள் அடமானமாக வைக்கப்படுகிறது. அந்த அடமானம் வைக்கப்பட்ட பொருளை, அடமானம் வைக்கப்பட்ட பொருளை அந்த கடன் கொடுத்தவன் பாவிப்பது கூடாது. அப்படி பாவித்தால் அது வட்டியாக மாறிவிடும். சொல்லப்பாகு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லப்பாகு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கடனேனும் ஏதோ ஒரு கடன், அந்த கடன் இலாபத்தை கொண்டு வருமேயானால் அது சுத்தமான வட்டி என்பதாக சொல்லப்பாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு கடனுக்கு தேவைப்படுகிறது, தேவைப்படுவதற்காக வேண்டி ஒரு கடன் வாங்குகிறான், கடனை எடுத்துக்கொண்டு தனது தோட்டத்தை அடமானமாக வைக்கிறார், தனது விவசாய நிலத்தை அடமானமாக வைக்கிறான், தனது கடையை அடமானமாக வைக்கிறான், தனது ஏதாவது ஒரு வாகனத்தை அடமானமாக வைக்கிறான். அடமானமாக வைப்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்றுதான். ஆனால் அந்த அடமானம் வைக்கப்பட்ட பொருள், ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திலே வரக்கூடிய இலாபங்கள், இப்பொழுது எங்களுடைய வளமையில் இருக்கிறது ஈடு வைக்கிறது, அந்த தோட்டத்தை ஈடு வச்சுட்டா அந்த தோட்டத்தில் உள்ள வார லாபங்கள் எடுக்கிறதே அந்த கடன் கொடுத்தவர். கடன் எடுத்தவர் எப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறாரோ அப்பதான் அந்த தோட்டத்தை கடன் கொடுத்தவர் திருப்பி கொடுப்பார். அது வரையில் உள்ள லாபங்கள் எல்லாம் அந்த கடன் கொடுத்தவர் எடுத்துக் கொள்வார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்பட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவர்களுடைய மதுகமும் சொல்லித் தருகிறது. அப்படியான ஈடு வைத்து அந்த கடன் கொடுத்தவர் அந்த பொருளில் ஏதாவது இலாபங்கள் பெற்றால் சுத்தமான ஹராம் என்பதை இந்த உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்று இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் தான் அது பயிற்சி சக்தி. இது இஸ்லாமிய சரியாவுக்கு உட்பட்டதாக இருந்தால் ஹலாலாக ஆகிவிடும். தவணை முறைப்படி, தவணை அடிப்படையில் வியாபாரம் செய்வது, தவணை அடிப்படையில் வியாபாரம் செய்வதென்பது இஸ்லாமிய சரியாவில் உள்ள ஒன்றுதான். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கிறது, நிபந்தனைகள் மீறும் பட்சத்திலே அது சுத்தமான வட்டியாக மாறிவிடும். உதாரணமாக 1000 ரூபாய் உள்ள ஒரு பொருளை கொள்வனவு செய்கிறோம், பத்து வாரங்கள் அந்த பொருளுக்காக வேண்டி பணம் செலுத்த வேண்டும், நூறு ரூபாயாக செலுத்த வேண்டும். அந்த 1000 ரூபாய் பணத்தை விடவும் இடையில் 2 மாதங்கள் செலுத்தவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. அந்த 1000 ரூபாயை விடவும் தாண்டி விட்டால் 1% அதிகமாக கொடுக்கப்படுமையானால் அது வட்டியிலே போய் சேர்ந்துவிடும். மாறாக அந்த 1000 ரூபாயும் தவணை அடிப்படையில் கொடுக்கப்படும் போது இடையில் ஏதாவது கொடுக்கப்படாவிட்டாலும் 1000 ரூபாயை விட தாண்டவில்லை, குறையவும் இல்லை, கூடவும் இல்லை. அதே அளவுதான் என்றால் அது இஸ்லாமிய ஷரியாவிலே ஆகமாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய இந்த நவீன உலகத்திலே இப்படியான கொள்வனங்கள், இப்படியான வியாபாரங்கள் கிராமப்புறம் உட்பட நகர்ப்புறம் உட்பட எல்லா வீடுகளிலேயும் பெண்களுக்கும் அந்த பொருட்களை இலகுவாக வாங்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டி பெண்களும் இக்களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். வட்டி என்பதை அந்த யோசனையை விட்டுவிட்டு எங்களுக்கு இந்த பொருளை இலகுவாக கொள்வனவு செய்து கொள்ளலாமே என்ற நோக்கத்தில் பெண்களும் வாங்கிக் கொள்கிறார்கள். வேளாண் அல்லாஹ் செல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் அல்லாஹ் மனிதர்களை ஒரே நிலவையில் படைக்கவில்லை. சிலர்களை ஏழைகளாகவும் பரம ஏழைகளாகவும் மிஸ்கீன்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் அல்லாஹ் பல தரப்பட்டவர்களாக மனிதர்களை படைத்திருக்கிறார். சில துன்பங்கள் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உடனடியாக தனது மாலைய கணவனிடத்தில் கலந்து கொடுத்துருவாங்க, வச்சிடுவாங்க. தனது காலுக்கு தனது மோதனம் இவைகளை கலவி கொடுத்து போய் வங்கியில வச்சிடுவாங்க. வந்து அந்த நேரத்துள்ள நிலைமைய சரி பண்ணி கொள்வதற்காக வேண்டி அந்த நேரத்துறையை நிலைமைகளை அந்த சூழ்நிலைய அவர்கள் சரி பண்ணிக் கொள்வதற்காக வேண்டி இப்படியான வட்டிகளிலே ஈடுபடுகின்றார்கள். மேலாக அல்லாஹ் நல்லே அருமையானவர்களே, இந்த வட்டியில் ஈடுபடும் போது இந்த உலகத்தில் கூட பாரிய விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டி ஏற்படும். மேலாக அல்லாஹ் நல்லே எவன் ஒருவன் இந்த உலகத்திலே வட்டியோடு தொடர்பு பட்டு அந்த வட்டியின் மூலம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறானோ நாளை சியாமத்துடைய நாளையில் பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவான். சொல்லுகிறது, الذين ياكلون الربا لا يقومون الا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. இந்த உலகத்திலே ஷைத்தான் பிடித்தவன் தனது புத்தி சுவாதீனத்தை இழந்து எப்படி இருக்கின்றானோ, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கின்றானோ, அதே போன்று நாளை கேமத்துடைய நாளையில் அந்த மக்களுடைய தினத்திலே எழுப்பப்படும் போது பைத்தியக்காரனை போன்று புத்தி சுவாதீனம் இல்லாமல் எழுப்பப்படுவான் என்பதை குர்ஆன் சொல்லி தருகிறது. ஏனான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பெரும் பாவங்கள் வட்டியை தவிர்த்த நிறைய பாவங்கள், எல்லா பெரும் பாவங்களை பற்றியும் அல்லாஹுடனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யுத்தம் செய்வதற்கு தயாராக விடுங்கள், பிரகடனம் செய்து விடுங்கள் என்று எந்த பெரும் பாவத்தை பற்றியும் அல்லாஹ் கூறவில்லை. ஆனால் வட்டியை பற்றி மட்டும் கூறும் போது நீங்கள் அந்த வட்டியை விட்டுவிடவில்லையா, அந்த வட்டியினுடைய பொருட்கள் வாங்கலை விட்டுவிடவில்லையா, யுத்தம் செய்வதற்கு அறிவித்து விடுங்கள், பிரகடனம் செய்து விடுங்கள் என்பதாக இந்த வட்டியுடைய பாவத்தை மாத்திரம் பண்ணினான் அல்லாஹ் கூறுகிறான். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சந்தர்ப்பத்திலே மிக மோசமான பயங்கரமான அந்த நரகத்தினுடைய காட்சிகளை கண்டார்கள். அதில் ஒரு காட்சிதான் சொல்லம்பாபு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு மனிதன் இரத்த ஆற்றிலே நீந்திக் கொண்டிருக்கிறான் கரையை ஒதுங்குவதற்காக வேண்டி. கரையை ஒழுங்கும் போது ஒரு மலர் என்ன செய்கிறார், பாறால் கல்லினால் அடிக்கிறார், அவர் இருந்த இடத்திற்கே செல்கிறார், மீண்டும் அவர் மீட்ட ஆரம்பிக்கிறார் கரை ஒழுங்குவதற்காகவே. சொல்லுகிறார்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யார் இப்படியான சண்டை பணத்தை கொடுக்கப்படக்கூடியவர் யார்? சம்பந்தப்படுகிறோமோ அப்போது மனிதனுடைய உள்ளம் இருளடைந்து விடுகிறது. அவனுக்கு பள்ளியில் வர வேண்டும் என்ற ஆசை இருக்காது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஆசை பிறக்காது. உலமாக்களோடு சகஜமாக இருக்க வேண்டும், உலமாக்களோடு ஒன்றரை கலந்திருக்க வேண்டும் என்ற ஆசை கூட அவனுக்கு வராது. அழகி வசல்லம் அவர்கள் அதற்கு சொல்லம்பாகு அழகி வசல்லம் சொன்னார்கள், அவனுடைய முகத்திலே ஒரு வகையான கருப்பு நிறம் உண்டாகிறது, அவனுடைய உள்ளத்திலே இருள் அடைந்து விடுகிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், ஷாஃபி மதுஹபுடைய இஸ்லாம் மகர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டு வயதிலே அனாதையாக ஆகிவிடுகிறார்கள். தனது பக்குவம் வாய்ந்த தாய் நாலு வயதிலே இமாம் ஷாஃபி அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்கள் குர்ஆனை கற்றுக் கொள்வதற்காக வேண்டி. வளர்ந்த ஏழையாக இருந்தவர், தனது உஸ்தாதுக்கு ஊதியம் கொடுக்க கூட வசதி இல்லாதவர் ஒரு நாளினம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பாடம் கற்கும் இடத்தில் இருந்து ஓடோடி வந்து விடுகிறார்கள். அழுகிறார்கள் தனது தாயிடத்திலே ஒன்று கேட்கிறார்கள், அந்த தாய் ஏன் அழுகிறீர்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இனிமேல் நான் பாடத்துக்கு செல்ல மாட்டேன், குர்ஆன் கற்றுக் கொள்வதற்காக நான் செல்ல மாட்டேன், அவர் என்னுடைய உஸ்தாதுக்கு ஊதியம் கொடுப்பதற்காக வேண்டி என்னிடத்தில் எதுவுமே இல்லை. அந்த தாய் அழகாக உபதேசம் செய்கிறார்கள், ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஏ மகனே, நீங்கள் உஸ்தாதுக்கு முன்னால் முகம் தெரிபடுவது போல இருக்க வேண்டாம், ஒரு ஓரமாக இருந்து கொண்டு உங்களுடைய கல்வியை தொடருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போன்று நான்கு அல்லது ஐந்து வயது தனது கல்வியை தொடருகிறார்கள். ஏழாவது வயதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முழு குர்ஆனையும் மனநமிட்ட ஒரு ஹாபிலாக ஆகிவிட்டார்கள். பத்து வயதிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய முஅத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு புத்தகம், அதை முழுமையாக பாடமைத்து விடுகிறார்கள். பன்னிரண்டு அல்லது பதினைந்தாவது வயதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முஃப்தியாக ஆகிவிட்டார்கள். சிறிய வயதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு இவ்வளவு ஞாபக சக்திக்குரிய காரணம், பாவங்கள் அவர்களின் மூலமாக நடப்பது குறைவாக இருந்தது, பாவங்கள் நடக்கவில்லை, ஞாபக சக்தி அதிகரித்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாத் அவர்களுடைய ஆசிரியர் இமாம் ஃபகி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வர வசியத் செய்கிறாங்க தனது மாணவன் இமாம் ஷாஃபியிடத்தில். பாவத்தின் மூலமாக அணைத்து விட வேண்டாம் என்பதாக தனது மாணவனுக்கு அந்த உஸ்தாத் அந்த ஆசிரியர் வசியம் செய்கிறார்கள். ஏதான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது மட்டுமல்ல, ஒரு மனிதன் பாவத்தோடு வட்டியோடு சம்பந்தப்படும் போது அறாத்தோடு சம்பந்தப்படும் போது அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள், கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறான், கபூல் செய்து கொள்வாயாக என்று. ஆனால் அவனுடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிப்பு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஹராமாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய துவா எவ்வாறு கபூல் செய்யப்பட போகிறது? கபூல் செய்யப்பட மாட்டாது என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுகிறார்கள். நாங்கள் அறாத்தோடு ஒற்றையோடு சம்பந்தப்பட்டுக் கொண்டோம், எத்தனை அச்சுகள் செய்கிறோம், ஒன்றாக்கல் செய்கிறோம், தகத்துக்குரிய நேரத்திலே பள்ளியில் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம், பேசுகிறோம், கெஞ்சுகிறோம், ஆனால் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லையா? நாங்கள் சற்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எங்களுடைய சாப்பாடு எவ்வாறு இருக்கிறது, எங்களுடைய குடிவானங்கள் எவ்வாறு இருக்கிறது, நான் அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எவ்வழியிலே வந்து சேர்கிறது, ஹராத்தோடு கலந்திருக்கிறதா, முற்றிலும் ஹலாலாக இருக்கிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை, எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய எந்த வங்கிகளிடம் பணி புரிவது கூடாது. உலமாக்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்ட எந்த வங்கிகளிலும் பணிபுரிவது முடியாது. அவன் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு எடுபுடி வேலைக்குரிய ஒரு பீவனாக இருக்கலாம், ஒரு காவலாளியாக கூட இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும் அவன் பணிபுரிவது கூடாது. ஆனால் வட்டியோடு சம்பந்தப்பட்டு விட்டோமா, அந்த வட்டியிலிருந்து எப்படி தூவா செய்வது? அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதன் மூலமாக மட்டும் அவனுக்குரிய தௌபா ஆகிவிடாது. அவனுக்குரிய தௌபா, அவன் இருக்கக்கூடிய நிலைமை அவனிடத்தில் எவ்வளவு ஹராம் கலந்திருக்கிறது, அந்த ஹராமான பணத்தை அவன் கொடுத்து விட வேண்டும். கொடுத்துவிட்டு அந்த உரியவர்களுக்கு ஒப்படைத்து விட்டுதான் அதற்கு திறந்தான் இவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்து கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் ஹராமான பணங்கள் கலந்திருக்கிறதா இல்லையா என்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டால், இமாம் அவதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹுல் முகத்தபிலே எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு சந்தேகமா? அப்படியான சந்தேகமான நேரத்தில் அவன் பார்க்க வேண்டும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் ஹராமா ஹலாலா என்று சந்தேகம் வந்தால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இஜ்மாஉல் முஸ்லிமீன், இந்த மசலாவில் சொல்லுகிறார்கள், ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து அது ஹலாலான பணம்தான். இவனுக்கு இருக்கக்கூடிய பணத்தில் இவனுக்கு தெரிகிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஹராம் கலந்திருக்கிறது, அல்லது எனது சந்தையிடம் பாட்டனிடம் அல்லது எனது வராதத்தாக வந்த அந்த அனந்தர சொத்தின் மூலமாக வந்த பணம் இதிலே ஹராம் கலந்திருக்கிறது என்று தெரிந்தால் அவன் அந்த பணத்தை கொடுத்து விட வேண்டும். அந்த பணம் எவ்வளவு என்று தெரியவில்லையா, இவன் ஒரு ஈஜிபியால் ஒரு முயற்சி செய்ய வேண்டும், எவ்வளவு இந்த பணத்திலே ஹராம் கலந்திருக்கிறது, அந்த பணத்தை இவன் வெளியாகிவிட்டு அந்த உரிமையாளர்கள் யார் என்று தெரிந்தால் அவர்களுக்காக கொடுத்து விட வேண்டும். உரிமையாளர்கள் தெரியவில்லையா, அவர்களுடைய அனந்தரக்காரர்களை தெரியுமா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களையும் தெரியவில்லையா, அந்த மையத்துக்காக வேண்டி அவருடைய பெயரிலே சதக்கா செய்துவிட்டு இவன் போவா செய்து கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், இமாம் ஷாஃபி இமாம் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய மதுகளை பின்பற்றக்கூடிய அந்த ஷாஃபியாக்களும் மாலிகியாக்களும் சொல்கிறார்கள், அல் அர்பாஹுன் நாஷிஹா மினல் மாலில் ஹராம், ஹராமான பணத்திலிருந்து வந்த அந்த இலாபத்தினுடைய சட்டம் என்ன, ஹராமான பணம் அதிலிருந்து சம்பாதித்த அந்த இலாபங்களுடைய சட்டம் என்ன, அது ஹலாலா ஹராமா? இந்த மசலாவை கூறுவதற்குரிய நோக்கம், ஒரு மனிதன் ஹராமான முறையில் அவனுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருந்தால் அப்பொழுது அவன் அந்த இலாபத்தை எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஹராமான பணத்தை விட்டுவிட்டு அந்த நிலைமையை விட்டுவிட்டு ஹலாலான வழிக்கு வந்துவிட வேண்டும். உதாரணமாக அவர் ஏதோ ஒரு வாகனத்தையோ வைத்து அவர் சம்பாதிக்கிறார், அல்லது ஏதோ ஒரு வட்டிக்காக வேண்டி பணம் எடுத்து ஏதோ ஒரு கடையை அவர் சம்பாதிக்கிறார், ஹராம் கலந்து விட்டது, அவர் 5 லட்சம் ரூபாய் அவர் வட்டிக்காக வேண்டி ஹராம் பணம் எடுத்திருக்கிறார், அது ஹராமான பணம், அதிலிருந்து சம்பாதித்து இப்பொழுது 7 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அந்த 2 லட்சம் ரூபாய்களும் அது ஹலாலான பணம் தான். ஆனால் இது ஒரு மனிதன் ஹராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஹலாலின் பக்கம் வெளியில் கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த மஸ்அலாவை சொல்லிக் காட்டுகிறார்கள் அந்த இமாம்கள். இவனுடைய நிலைமை மிகவும் பயங்கரமானது, இருக்கக்கூடிய நிலைமை மிக பயங்கரமானது, எனவே அந்த வட்டியில் இருந்து அவன் நிரபராதியாக ஆக வேண்டும், அவன் எடுத்திருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபாய்களில் இருந்து அவன் நிரபராதியாக ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் முன்னால் சொன்ன முன்னால் கூறப்பட்ட குர்ஆனும் ஹதீஸும் நேரிய அந்த அந்த தண்டனைகளுக்கு அவன் உள்ளாகி விடுவான். மேலான அல்லாஹ்வும் நல்லறியார்களே, அருமையானவர்களே, வட்டியினுடைய இந்த பொருட்கள் வாங்கல்கள், அறாமான பழங்கள், இவைகளிலிருந்து நாம் உடனடியாக நாங்கள் நீங்கிவிட வேண்டும். உடனடியாக நீங்கி ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பான இஸ்லாமிய ஷரியா கூறக்கூடிய ஒரு அழகான ஒரு பேணிதலான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அந்த சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஊன்கள், தவாப் தாபிஈன்கள், சலஃப் ஸாலிஹீன்கள் அனைவரும் அழகாக முன்மாதிரிகளாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் எங்களுக்கு முன்மாதிரியானார்கள். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில் வாழ்ந்ததே 45 அல்லது 46 வருடங்கள் தான் உலகத்திலே வாழ்கிறார்கள். அவர்கள் எழுதின புத்தகங்கள் அதை வாசித்து முடிப்பதற்கு கூட நேரமில்லாத அளவுக்கு இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல புத்தகங்களை கிரந்தங்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறிய வயதிலே நவா என்ற கிராமத்திலே அவர்கள் பிறந்த ஊரிலே தனது ஆரம்ப கல்வியை கற்றுக்கொண்டார்கள். தனது 17வது வயதிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை திமஸ்கஸுக்கு கூட்டி செல்கிறார்கள். தந்தை அவர்கள் உயர் கல்வியை படித்துக் கொள்வதற்காக வேண்டி, ஹதீஸுடைய அந்த கற்கையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி திமஸ்க் நகரத்துக்கு கூட்டி செல்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை, இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியமானவர்கள். உலகத்திலே வாழ்ந்த 45-46 வருடங்களிலும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. ஒரு அப்துல் ஃபத்தா அபு உத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், அல் உலமா உல் உத்தா, திருமணம் முடிக்காத உலமாக்கள் என்ற கிதாபை எழுதி அதிகமான இமாம்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த பட்டியலிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். திருமணம் முடிக்காத உலமாக்களில் அவர் ஒருவர். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு நாள் கேட்டாங்க, இமாம் அவர்களே, ஏன் திருமணம் முடிக்கல? நாம பல காரணம் கொள்ளுவோம், வசதி இல்ல, நேரம் இல்ல, சரியான பெண் கிடைக்கல, அப்படியான பல காரணம் சொல்லுவோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியமான ஒரு பதில சொன்னாங்க, கண்ணு ரசி, நான் திருமணம் முடிக்க மறந்துட்டேன். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் ஏனுதலான ஒரு மனிதர், திமஸ்கிற்கு போனாரு 17 வயதுல போன இமாம் அவர்கள் திமஸ்கில உள்ள எந்த பழத்தையும் சாப்பிடல. அருமையான கனிகள், அருமையான பழங்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த பழத்தையும் எந்த கனியையும் சாப்பிடல. ஒரு நாள் கேட்டாங்க, இமாம் அவர்களே, ஏன் இங்குள்ள பழங்கள் அருமையான அருமையான பழங்கள் ஏன் சாப்பிடுறீங்கல்ல? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இங்க உள்ள பழங்கள் இருக்கிறதே அதிகமான மரங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வக்ஃப் செய்யப்பட்ட மரங்களில் இருந்து ஏதாவது ஒரு பழம் என்னுடைய உடலுக்குள்ளால் சென்று விடுமோ என்று பயந்து நான் சாப்பிடல என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இவ்வளவு பேணிதலான ஒரு இமாம், இவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுக்க முடியாதா? இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பகுதியை கூட எங்களால் எடுக்க முடியாது. மேலான அல்லாஹ் நல்லறியார்களே, அருமையானவர்களே, அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு பேனா இருக்கல்ல, அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவலாக இன்னொரு இடத்துல ஒரு பேனாக வாங்கி கொள்றாங்க. இப்ப உள்ள பேனா மாதிரி இல்ல, ஆரம்பத்தில் இருந்தது கம்பு குச்சிகள், அதுல மையில தொட்டு தொட்டு எழுதுவாங்க. அப்படியான ஒரு பேனாவை வாங்கி எடுக்கிறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு, எழுதி முடிஞ்சு இப்ப அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உரித்தாளுக்கு அந்த பேனாவை கொடுக்கறதுக்காக வேண்டி எடுத்து கொண்டு போறாரு. போற வழியில ஸ்ட்ராங்லர் வந்துதான் இந்த பேனா வாங்குறாரு. போற வழியில ஒரு ஊர் மர் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த ஊர்ல அந்த பேனா உரித்தாள் இருக்கிறாரு. இமாம் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேனாவை கொடுக்கல. ஏன் தெரியுமா? பேனாவை எடுத்தது அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாம்ல எடுத்தாங்க. ஷாம்லயே போய் கொடுப்போம், இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாமுக்கே போய்தான் அந்த பேனாவை உரிமையாளருக்கு ஒப்படைக்கிறான். எவ்வளவு கேடுதலான வாழ்க்கை இது. ஆண்கள் பெண்களுடைய புறத்தை பார்த்தா பெண்களும் தலகு சாலிஹாத்கள், அருமையான சாலிஹான பெண்கள் கூட இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு முறை அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் என்று அந்த புத்தகத்துல ஒரு சம்பவத்தை பதிவிடுறாங்க. ஒரு பெண்மணி ரொட்டி சுடுவதற்காக வேண்டி மாவு பிசைந்து கொண்டிருக்கிறார். மாவு பிசைந்து கொண்டிருந்த பெண்மணி திடீரென அந்த மாவில் இருந்து கையா புரிய தூக்கி கொள்கிறான், உயர்த்தி கொள்கிறான். சொல்றாங்க அந்த பெண்மணி, ஏன் தெரியுமா, நான் இந்த மாவுல இருந்து கையை உயர்த்தி கொண்டே பிரித்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த மாவு எனக்கு சொந்தமில்லை, இது அனந்தரத்திலே போய் சேர்ந்து விட்டது. அதனால் என்னுடைய இரு கைகளை தூக்கி கொண்டிருப்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள். நல்லே அருமையானவர்களே, அந்த சஹாபாக்கள், அந்த காதிகள், அந்த இமாம்கள், அந்த சாலிஹான பெண்கள், இவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியானவர்கள். அந்த யூதர்களும் அந்த கிறிஸ்தவர்களும் மாற்று மதத்தவர்களும் எங்களுக்கு முன்மாதிரியானவர்கள் அல்ல. அவர்கள் நாகரீகங்களை இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நன்றி நெஞ்சை தட்டி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நாகரீகம் இஸ்லாமிய நாகரீகம் கிடையாது. அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பண்பாடுகள் இஸ்லாமியர்களாகிய எங்களுடைய பண்பாடுகள் கிடையாது. அவர்களுடைய பண்பாடுகள் அது ஒரு அநாகரீகமானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டக்கூடிய நாகரீகங்கள் தான் எங்களுடைய நாகரீகம். அந்த பண்பாடுகள் தான் எங்களுடைய பண்பாடுகள். அந்த பண்பாடுகளையும் அந்த நாகரீகங்களையும் விட்டுவிட்டு அந்த யூத கலாச்சாரத்தையும் அந்த யூத நாகரீகத்தையும் அந்த யூத பண்பாடுகளையும் நாங்கள் பின்பற்ற முயலுவோமே என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை அல்ல. இன்னும் ஒரு 10-15 வருடங்கள் செல்லும் போது இந்த சிறார்கள் அவர்கள் தலைவர்களாக வாழ வேண்டிய அந்த சந்தர்ப்பம் வரும் போது அவர்கள் தலைவர்கள் அல்ல, அவர்கள் மாற்று மதத்தவர்களால் தலையிலே குத்தி அவர்கள் கீழே வைக்கப்படுவார்கள். அப்படியான காலம் வந்துவிடும். எனவே அப்படியான ஒரு யுகம் வராமல் இந்த சிறார்கள் தலைவர்களாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த தாய்மார்களுடைய, இந்த பெற்றோர்களுடைய, இந்த இளைஞர்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களிடத்தில் நடந்து வரக்கூடிய அன்றாடம் நிகழக்கூடிய இந்த பாவங்களை நாங்கள் விட்டு விடுவோம். சிறிய பாவங்களை தொடர்ச்சியாக செய்து வரும் போது அது பெரிய பாவமாக மாறிவிடும். எனவே இந்த பாவத்தை நாம் முற்றுமுழுதாக நாங்கள் இல்லாமலாக்குவோம். ஹராத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஹலாலான, ஒரு பேணுதலான, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை வழிமுறையை வாழுவோம். அதற்குண்டான சந்தர்ப்பம் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ரமலான் மாதம் தௌபாவுக்குரிய மாதம், இஸ்திக்பாருக்குரிய மாதம், ரஹ்மத்துக்குரிய மாதம், நரக விடுதலை பெறக்கூடிய மாதம். அப்படியான மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். சென்ற வருடங்களை போன்று, சென்ற கலிந்த ரமலானை போன்று பாழாக்கி விடாமல் பாதை வழிகளிலேயும் தெருக்களிலேயும் மைதானங்களிலேயும் அந்த கோப்பு கட்டுகளிலேயும் இளைஞர்களும் அடுத்தவர்களும் இந்த ரமலானை பாழாக்காமல் ஒரு உன்னதமான ரமலானாக, ஒரு எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து இந்த ரமலானை அழகாக கழித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு அழகான ஒரு மௌத்தை சந்திப்பதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஆத்மான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒரு ஹலாலான, ஒரு பேணுதலான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் இருந்து இஸ்லாத்தினுடைய சுடரலை வீசுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன்.